ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
நீடும் இருமுனைகள் நேர் நேராதல், இரண்டையும் நேராக கொண்டால் கூடும் இறை சக்தி குணம். உங்களுடைய உள்ளத்தில் சத்தினிபாதம் வந்து பதிவுகின்ற நிலை கூடும். சத்தினிபாத நிலைதான் இறை சக்தி குழல். சக்தி இறையினுடைய அருளானது உங்களுக்கு பதிவதற்கு கூடும், குழல் நீங்கள் கொள்வதற்கு கூடும். அப்ப இருவினை ஒப்புதான் சத்தினிபாதம் நிகழ்வதற்குரிய படிநிலை. இறை சக்தி குழல், இறை சக்தி என்றால் திருவருள் என்பது பொருள். நான்காவது அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். இறை திருவருள் என்பது பொருள். குழல் உங்களிடத்தில் பதிவதற்கு நீங்கள் கொள்ளுவதற்கு கூடும். முதல் எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்று அறியுங்கள். இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். இதுதான் அறியும் நெறியில் முதல் ஸ்டெப். இன்பத்திற்காக நாம் மகிழ்ச்சி அடைவதும் துன்பத்திற்காக வருத்தம் அடைவதும் இறைவனை அறிந்து கொண்ட பொருள் அல்ல. இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடல், ஏகன் அநேகன். இந்த உலகத்தில் எந்த இவைகளுக்கு தோற்றமும் இல்லை, அளவும் இல்லை என்று முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டால் இருவரை ஒப்பு தன்னறியாமல் வரும். நம்மிடத்தில் அறியாமை உண்டு, அதை நீங்கள் உண்டு என்று தெரிந்து கொண்டால் அந்த அறியாமையால் துன்பம் வருகிறது. ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பீங்களா இல்லையா? சார் நாம் வந்து ரிசர்வேஷன் பண்றோம், பண்ணினா அவன் போய் நல்லா உட்கார்ந்துருப்பான். நம்ம ரிசர்வேஷன் பண்ணாம ட்ரெயின் வந்தோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவோம். அவன் உட்கார்ந்துருக்க நம்ம பார்த்து எல்லாம் ஓடுது அப்படின்னு நினைச்சிருப்பான். நினைச்சிருப்போமா இல்லையா? அது இதெல்லாம் பாரு நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இருப்பாள்லையா அவன். ரிசர்வ் பண்ண மகிழ்ச்சியா போலாம் சார். தெரிந்து கொண்டு முன்னாடியே தெரிந்து கொண்டால் அந்த படுக்கை வசதி செய்து கொண்டால் உண்மையாக போகலாம். இல்லைன்னா அப்படி அலைய வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா, இந்த ஆறு பொருளும் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். ரிசர்வ் பண்ணிட்டோம்னா அப்ப உள்ளத்துல ரிசர்வ் பண்ணிக்கணும். எதெல்லாம் ரிசர்வ் பண்ணிக்கணும்னா, கடவுள், உயிர், ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இந்த ஆறு இருக்கிறது என்று நீ பதிவு செய்து கொள். உனக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஏனென்றால் உன்னை நீ பதிவு செய்து கொண்டால், இந்த இன்பம்னா இந்த இப்ப ரிசர்வேஷன் பண்ணிட்டோம், என்ன வாழ்க்கை போறோம், அந்த ட்ரெயின்ல வாழ்க்கை போறோம், அந்த மகிழ்ச்சியும் என்ன மகிழ்ச்சி, நாம பயணம் பண்ணுகிற நேரத்தை பொறுத்து. அப்ப அது பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. அது மகிழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆக வெளியே சுத்துறவு மாதிரி துன்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அப்ப ஆறு பொருள் உண்டு என்று தெரிந்து கொள். அதுதான் இரண்டாவது அறியும் நெறி. என்ன ஆறு பொருள்? ஏகன் இறைவன் ஒருவனை, அநேகன் உயிர்கள் பல, இருள் இதுவரை நாம் படித்த ஆணவம், கர்மம் வினை, அதுபோல மாயை இரண்டு, சுத்தமாயை அசுத்தமாயை. வேற ஒண்ணும் இல்ல சார். சுத்தமாயை என்பது நம்முடைய உடம்புக்கு போடப்படுற பிளான். இப்போ வீடு கட்டுறோம் வச்சுங்க, வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறோமா இல்லையா? பிளான் அப்ரூவல் ஆகுமா இல்லையா? அந்த பிளான் அப்ரூவல் ஆகிற இடம் தான் சுத்தமாயை. என்னன்னு கேக்குறீங்களா? 36 தத்துவமும் நடத்துவாங்க, நடத்துறாங்களோ இல்லையான்னு தெரியாது. அது நமக்கு பின்னாடி வரும். உண்மை விளக்கம் நடத்துற வாய்ப்பு இருந்தா 36 தத்துவம். இந்த 36 தத்துவத்தை போட்டு எல்லாரும் குழப்பிட்டுப்பாங்க. நான் ஒரே வழியா சொல்லுவேன். முதல்ல இருக்கிற சிவ தத்துவம் என்பது நம்முடைய உடம்பை எடுப்பதற்கு பிளான் போடுகிற இடம். ஏன்னா நம்ம உடம்பை எப்படி இருக்கலாம்? இறைவன், நாதம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற ஐந்தாக சிவ தத்துவத்தில் சுத்த மாயையில் இந்த உடம்பை இந்த உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இறைவன். இந்த முத்தப்பனாக இருக்கிற இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுக்க வேண்டும் என்று சிவ தத்துவத்தில் பிளான் போட்டார் இறைவன். நாதத்தையும் இந்தையும் கொடுத்தார். சதாசிவம் படைத்தல் தொழிலையும் பெருமா கூட்டார். அப்புறம் திருமாலை காக்கணும்னா ருத்ரனை அழிக்கணும். இவை இறைவனால் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த அந்த இடத்துல இறைவன் தான் முழுமுதல் கடவுள். நம்மால் சொல்லப்படுகிற ருத்ரன், சிவபெருமான், ருத்ரன், திருமால், பிரம்மன், இவர்களெல்லாம் தேவர்கள், இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல. இவர்களெல்லாம் தெய்வங்கள் அல்ல, சைவம் சித்தாந்தம். யார் தெய்வம் என்றால், யார் துவாதச அந்த பெருவழியில் இருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் கடவுள், கடந்து உள்ளே இருக்கிறவன். கடவுள்தான் நம்முடைய முழுமுதல் தெய்வம். கடவுள் என்ற சொல்லுதான் நமக்கே உரிய சொல். எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறவன், ஆனால் எல்லாவற்றிலும் இருப்பவன், தர்ஃபர் கடவுள். அதற்குரிய தெய்வ வடிவங்கள் தான் புத்திரன், திருமால், பிரம்மன், அப்புறம் காளி, முருகன், விநாயகர் எல்லாம். அதனால சுற்றுப்புறத்தில் வச்சிருக்கிறாங்க. நமக்கு முழுமுதலாக இருப்பது அருபமும் உருவமும் மற்ற லிங்க பெருமானாக இருக்கிற அந்த இறைவன். இறைவன் என்றாலே நிறைந்தவன் என்பது பொருள். இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நிறைந்தவன், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவன் என்பது பொருள். அப்ப ஏகன், அநேகன், இருள், கர்மம், மாயை இரண்டு என்றால், சுத்த மாயை என்று விஞ்ஞானகலர் போன்றவர்கள் வாழ்வதற்கு இடமாக இறைவன் தனித்திருக்கக்கூடிய இடமாக இருப்பது சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வது. வித்யா தத்துவங்கள் எல்லாமே நம்முடைய பிறப்பதற்குரிய சூழல், ஜாதகம். ஆத்மத்துவம் என்பது பிறந்த பிறகு நமக்கு துணை புரியும். எனவே இந்த 36 தத்துவங்களும் உயிருக்கு, உயிர் வாழ்வதற்குரிய பின்புலங்கள், பேக்ரவுண்ட்ஸ். தத்துவம் வாழ்வதற்கு தேவை, நாதம், விந்து, சதாசிவம், சுத்தம், சுத்தவித்த ஈஸ்வரன், இதெல்லாம் வாழ்வதற்கு தேவை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, பூடன், இதெல்லாம் நாம் வாழ்வதற்கு வேண்டிய பின்புலங்கள். ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரை, ஐந்து பூதங்கள், அந்த கரணம், 4, 24 நாம் வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள். இது இல்லாமல் வாழ முடியாது, வாழ்வதற்கு முடியாது. எனவே 36 தத்துவங்கள் என்பது, அதனால்தான் அந்த வாழ்வதற்குரிய சூழலை மறந்து விட்டால் முக்தி கிடைக்கும். நான் 36 தத்துவங்களையும் கடந்து விட்டால் முக்தி கிடைக்கும் என்றார். அப்ப 36 தத்துவங்கள் என்பது நாம் வாழ்வதற்குரிய பின்புலங்கள், பேக்ரவுண்ட்ஸ். அது இறைவனால் தரப்படுபவை, இறைவனுடைய சக்தியால் நமக்கு தரப்படுபவை. இதை அறிந்து கொண்டால் ஆக இவை 6 ஆதியில், இவை தோற்றம் இல்லாதவை. அப்ப இவற்றுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. எனவே இந்த பொருள்கள் 6 நித்திய பொருள்கள் என உணர்ந்துகொள். அறியும் நெறியில் 2வது இருவினையையும் ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ஸ்டெப். 2வது 6 பொருள்கள் இந்த இடத்தில் உண்டு, அவற்றை நீ தெரிந்துகொள். 3வது பாடல் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். நாம் வாழ்வதற்காக, உய்வான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வாழ்வதற்காக, உய்வதற்காக உள்ள பொருள்கள் உய்வான் உளன் என்று உணர். இந்த நாக்கும் நாம் வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள் என்று உணர்வாயாக. நான் ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுதும் விளக்கம் சொல்லுவேன், அதுபோல சில சொற்களுக்கு பொருளும் சொல்லுவேன். நீங்கள் அதனை மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் பொருள் தொடுப்பு மட்டும் நான் சொல்வதில்லை, அப்பொழுது சொல்லக்கூடிய பொருளையும் சொல்லுகிறேன். எனவே பாடம் நடத்துகிற முறைமை உரியது ஆகும். உய்வான் என்றால் நாம் வாழ்வதற்காக உழவு இருக்கிறது என்று உணர், என்று உணர்வாயாக. இந்த 6 பொருள்கள் உண்டு, 6 பொருள்களாலே செய்யப்படுகிற செயல்கள் 4. செய்வாரும் நாம் தான் அந்த வினைகளை செய்கிறோம், உயிர்கள். செய்வினையும் நம்மால் செய்யப்படுகிற நல்வினை, தீவினை. சேர்பயனும் அவற்றினால் வரக்கூடிய நன்மை, தீமை. நல்வினை தீமையால் அல்லது புண்ணிய பாவங்களால் நல்வினை தீவினை. சேர்பயனும் நமக்கு புண்ணிய பாவங்கள் சேருகின்றன. சேர்ப்பால் இவற்றை நம்முடைய உடம்பால், உயிரால் அனுபவிக்கக்கூடிய நிலையில் சேர்ப்பவன், சேர்ப்பான். உயிர்வான் இவை நாக்கும் நா வாழ்வதற்காக உரியது என்று உணருங்கள். அதனால வினை என்பது நம் வாழ்வதற்காக. நாம நீங்க டிவி பாக்கிறோம்னா நம்ம வாழ்வதற்காக, அது வாழ்ந்த பிறகு அதை விட்டு வெளியே வரணும். எப்படி நான் ரெண்டு விஷயத்துல வந்துருவேன் வச்சுங்களே. அப்ப இது செய்வாரும் செய் வினையும் ஆண்டவனுடைய முக்தி அடையணும்னு சொல்றோம்ல சைவத்துல, ஆக எல்லாருமே பிறந்த உடனே சாமியார் ஆயிடலாமா? சாமியார் ஆகணும்னு சொல்லலையே, எந்த ஆச்சரியம் வேண்டாம். அந்த பையன் பாடுறான், பாடுற கேட்டா நல்ல பிள்ளை நல்லா பாடுறான்னு சொல்றோம், மகிழ்ச்சி அடையணும். அது மாதிரி நாம நம்ம பிள்ளைய வளர்க்குமானா நம்ம பையன் ஒத்துக்க மாட்டானே, நம்ம பேரை ஒத்துக்குவானா? தாத்தா இதெல்லாம் நீங்க வெளியே வச்சுங்க, இந்த இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம், எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். அதாவது இறைவனுடைய திருவள்ளி எல்லாருக்கும் மூணு வயசுல ஞானப்பாடு கிடைக்குமா? அவருக்கு ஞானப்பாடு கிடைச்சது 60 வயசுக்கு அப்புறம் தானே திருநீரை கிடைச்சது. திருவாரம் திருநீரு தலைவதியார் தாக்கொடுப்பார், 60 வயசுக்கு அப்புறம் தான் திருநீரை கிடைச்சது. சைவத்துல பிறந்தவர் தான், அதுவரை திருநீரை பற்றி தெரியாதவருக்கு. தம்பியார் உணராக வேண்டும் என்று வைத்த தயாரினால் வாடுகிற பொழுது கூட தெரியாது. ஆனால் 60 வயசுக்கு அப்புறம் தான் இறைவனுடைய திருவருளால் திருநீரை தலைவதியார் திருநீர் திருவாளர் திருநீர் தலைவதியார் தான் கொடுப்ப அப்பதான் தெரிஞ்சது. அப்ப அது மாதிரி நமக்கு ஒரு காலம் வரும், இறைவனை போற்றிக் கொண்டிருப்போம். என்ன நான்கு, நாம் வாழ்வதற்காக உயிர்வான் வாழ்வதற்காக இருக்கின்ற பொருள்கள் ஆகும். இது மூன்றாவதாக தெரிந்து கொள்கிறோம். இந்த இறைவனுடைய திருவுருள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். நான்காவது பாட்டிலதான் சொன்னார், இறைவனுடைய திருவுருள் உன்னிடத்தில் தெளிவாக எப்பொழுதும் இருக்கிறது, மறந்து விடாதே. ஊர் உயிராதவர் அதன் பெருமை தெரியாதவர்கள் அந்த பெருமைக்காக பணம் கொடுப்பது என்பது அம்பக்கு விளம்பரம். ஊர் உயிரால் வாழும் ஒரு வைத்தே உயிரினாலே உடம்பு வாழ்கிறது. உயிர் இல்லை என்றால் உடம்பு வாழாது. பிறந்த பிணம் என்று பெயரிட்டு நீரை மூழ்கி நினைப்பொழிந்தார்களே திருமந்திரம். எனவே ஊர் உயிரால் வாழும், ஊர் உடம்பு உயிரால் உயிரினாலே வாழும் ஒருமைத்தே அது போன்ற தன்மை உடையது. ஒருமைத்தே அது போன்ற ஒப்புமை உடையது. உயிரை வைத்துத்தான் உடம்பு வாழுகிறது என்பது அது போன்றது. இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழுகிறது. இறைவனுடைய அருளை வைத்துத்தான் உயிர் வாழுகிறது. இதை நீ தெரிந்து கொள். எனவே உன்னுடைய உயிர் உன்னாலே வாழ்கிறது நினைக்காதே. உன்னுடைய உடம்பு வாழ்வதற்கு கூட உயிர் தேவைப்படுகிறது. உடம்பால் வாழ்ந்துவிட முடியாது, உயிர் தேவைப்படுகிறது. அப்படியானால் உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் தானே வாழ்ந்துவிடும் என்று எல்லோரும் சொல்கிறான். தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, உயிர் தானே வாழ்கிறது. உயிருக்கு திறமை உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு பகுத்தறிவு உண்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அந்த உயிரை இயக்குவது எப்படி உடம்பு இயக்குவதற்கு உயிர் பயன்படுகிறதோ அதுபோல உயிரை இயக்குவதற்கு இறைவன் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது என்று உணர். ஊர் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊரொரு உயிர் உடம்போடு உயிர் தான் உணர்வோடு தன் தான் என்றால் சக்தி தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் ஒன்றி வாழ்வதாகும். ஒன்றாம் தரம் என்றால் ஒன்றுபட்டு நிற்பது. ஒன்றாம் தரம் ஒன்றுபட்டு நிற்கிறது. எதுபோல ஊரோடு உயிர், ஊரோடு ஊர் என்பது உடம்போடும் உயிரும், உடம்போடு உயிர் தான் உணர்வோடு. ஏன்னா வெறுமனை உயிர் மட்டும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கல, நீ அதனாலதான் நினைச்சுக்கணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்ப நான் ஒரு செய்தி சொல்ல போறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் சார். உடம்பு வாழ்வதற்கு உயிர் இன்றியமையாது, உயிர் வாழ்வதற்கு இறைவன் இன்றியமையாதவன், இறையரும் இனிமே. இது அந்த பாட்டு பொருள். ஆனா உமாவதி சிவன் சொல்லும்போது என்ன பண்ணார், உயிர் வாழ்வதற்கு திருவருள் தேவைன்னு சொல்ற போது உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்கு, உடம்போடு கூடிய உயிர் வாழ்வதற்கு இறைவனார். ஏன்னா உயிர் தனித்திருக்கிற பொழுது அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். உயிர் வாழ்கிறவர் எப்படி இருக்கும், அறியாமை ஒரு மட்டும்தான் இருக்கும். எப்ப அவர் கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாரோ அப்ப அவர் உள்ள பூந்துட்டுவார். என்ன அழகு பாரு. எனவே உயிர் தான் தோட்டுகிற போது இறைவனோடு தோட்டினால் அப்ப இறைவன் தான் எல்லாத்தையும் தோட்டித்தான் வந்துடும். இது தான் தோண்டிட்டு, இது தான் தோண்டிட்டு, பாத்திரம் தான் தோண்டிட்டு. அப்ப உயிர் அதனால சொன்னார் ஊடோடு உயிர்னர். உடம்போடு உயிர் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளால் எப்படி உடம்பு உயிரால் வாழ்கிறதோ அதுபோல திருவருளால் உடம்போடு கூடிய உயிர் வாழுகிறது. தெளிவா சொல்லுகிறார். அதனால உயிர்ல இறைவனுடைய ஆற்றல் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அங்கே ஆவேசித்திருக்கவில்லை, அங்கே ஆவேசித்திருக்கவில்லை. உயிர் மட்டும் மாணவத்தோடு ஆவேசித்துக் கொண்டிருக்கிறது. அதான் கேவல நிலை. சகலத்துக்கு வருகிற பொழுதுதான் இறைவனுடைய திருவருள் முழுமையாக நம்முடைய வினையின் அடிப்படையில் அமைகிறது. அதாவது ஊனொடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்பிருக்கிறது ஐந்தாவது பாட்டு. தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறப்பு. ஒரு நேரடியாக பார்த்தால் ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை தருகிற திருக்குறள் போல் தோன்றும், குறள் போல் தோன்றும். தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல். அந்த சொல்ல அப்படி பிடிக்கணும், தான் ஆம் கல். தானாங்கல் இருக்கு, தான் ஆம் கல். ஒரு படிகம் இருக்கிறது என்று சொன்னால் அதனால்தான் நம்ம படிகமாலையை அணிந்துள்ளது. சித்தாந்தத்தில் வருகிற ஓமையை நாம் நினைவுள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பஞ்சபாத்திரம் எதுல வச்சிருக்கோம், செம்மினில் களிம்பு போல. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான். இங்க வெள்ளியாலையும் தங்கத்தான வச்சா புண்ணியம் இல்ல. பெரிய பணக்காரனா இருக்கிறதுக்காக வெள்ளியில வச்சு பண்ணனால புண்ணியம் இல்ல. ஏன் செம்பு பாத்திரத்தை பாக்கிறோம்னா இது போல நம்மிடத்துல குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துறான். இந்த படிக மாலை ஏன் போடுறோம்னா படிக மாலை போட்டதுதான் நம்முடைய மனசு இறைவனை சார்ந்தால் வெண்மையாக இருக்கும். மற்ற கலர் நூலை சேர்ந்தா கலரா வரும், கலரோட சேர்ந்தா கலரா போயிடும். கலர் தானே சார், எல்லாமே கலர் தான். ரெட் லைட்டுங்கிறான், கிரீன் லைட்டுங்கிறான், பிளாக் லைட்டு, எல்லாமே ஒளி வச்சுதானே சார் சொல்றான். பசுமை அப்படிங்கிறான், தப்பான காரியத்துக்கு ரெட் லைட் ரெட் விளக்கு ஏரியாங்கிறான். எல்லாம் நிறத்தை வச்சுட்டேன். உடனே இப்ப வெள்ளை பால் போன்ற வெள்ளை உள்ளம் படைத்தவன் சொல்றான், நல்லவன்னா என்ன சொல்றான், வெள்ளை உள்ளம் படைத்தவன்னா. இவன் மனசுக்குள்ள கருப்பு வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நிறந்தான் சார், சைட் இல்லாம நிறம் இல்லாம இல்ல சார் வாழ்க்கை. இப்ப அதான் தன்னிறமும் நம்ம சித்தாண்டம் என்ன பாருங்க பாருங்க, தன்னிறமும் நிறந்த தன்னுடைய நிறமாக இருக்கிற வெண்மை நிறம். பன்னிறமும் அதிலே எந்த கலரை வைக்கிறோமோ அது போல. இப்ப நூல் போட்டுக்கிறோம், அத வெள்ளை நூலா இருந்தா வெள்ளையா இருக்கும், பச்சை நூல் சேர்த்தா பச்சையா தெரியும். எங்க திருச்சியில வந்தீங்கன்னா மலைக்கோட்டை வாசல்ல மல்லிகை புதிப்பான், அவன் வெள்ளை நூலை கட்டவே மாட்டான், எல்லாம் பச்சை நூல்லதான் கட்டிருப்பான். பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்த்தா வெள்ளை பூவும் பச்சை ரொம்ப அழகா தெரியும். அதை வாங்கணும்னு ஆசையே வரும். வெறும் வெள்ள நார்ல கட்டியிருந்தோம்னு வச்சுங்க அது தெரியாது, அதுல வெள்ளை நூல்ல கட்டியிருந்தா தெரியாது. அவன் பச்சையிலேயே கட்டியிருப்பான், பார்த்தாவே பச்சையும் அந்த காம்பு பச்சையும் அந்த வெள்ளை நிறமும் சேர்ந்து இழு இழுன்னு இழுக்கும் நம்மள போல. அதான் அப்ப தண்ணீரமும் பன்னீரமும் தான் ஆம்கல். அந்த கல்லுதான் ரெண்டையும் ஏத்துக்குது, தன்னுடைய நிறத்தையும் சொல்லுது, தான் ஏத்துக்கிட்ட நிறத்தையும் காட்டுது. சரி, கல்லாம் தன்மை தரும் அதுபோல பொன்னிறம். ஏனென்றால் பொன்னிறம் என்றால் சூரியனுடைய நிறம். பொன்னிறம் என்பதற்கு என்ன பொருள், சூரிய ஆதவனுடைய நிறம் பொன்னிறம் போன்றது. எனவே சூரிய ஒளியினாலே தன்னிறத்தையும், சூரிய ஒளி நடுவில் இருக்கிற பொழுது தன்னிறத்தை காட்டும். சூரிய ஒளி நடுவிலே வந்தால் அந்த படிகத்தினுடைய நிறம் வெண்மையாக நிச்சயம் தெரியும். உள்ளே இருக்கிற கலர் அழிந்து போய்விடும், கலர் மங்கி போய்விடும். எனவே சூரியனுடைய ஒளியினால் தன்னிறத்தையும் பன்னிறத்தையும் காட்டுவது போல இறைவனுடைய ஒளியால் நாம் இறைவனை அறிந்து கொண்டதும் அறியாத கேவல நிலையும் சகல நிலையும் நமக்கு உருவாகிறது. எவ்வளவு அழகாச்சுறாங்க. தன்னிறமும் கண்ணீரமும் தாங்கள் தன்மை தரும் பொன்னிறம் போர். இது வர ஓமை. பொன்னிறம் போர், பொன்னிறத்தால் சூரியனுடைய ஒளியினால் தண்ணீரத்தை, தண்ணீரத்தை எப்படி காட்டும் என்றால், நடு உச்சி வெயிலில் நீங்கள் படிகத்தை வைப்பீர்களானால் கீழே என்ன பேப்பர் வைத்திருந்தாலும் தெரியாது. அந்த வேலை இருக்கிற பன்னீரத்தினுடைய ஒளியில் சூரியனுடைய ஒளிப்பட்ட பிறகு வெண்மை தெரியும். இது இன்னும் சொல்ல போனால், நீங்க கம்ப அந்த காலத்துல படிகக்கல்லாலேயே தூண் வச்சிருப்பாங்களாம், அது தூண்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே சூரிய ஒளிப்பட்டு பிரகாசிக்கும். மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பொன்னிறம் தெரியுமா, காலை நேரத்துல பாத்தீங்கன்னா செம்மை நிறம் தெரியுமா. அதுபோல சூரிய ஒளியினாலே தன்னுடைய நிறத்தையும் காட்டும், காலைக்குரிய நிறத்தையும் காட்டும், மாலைக்குரிய நிறத்து பிற நிறத்தையும் காட்டும். அதுபோல மண் நிறப்பு, மண் நிறம், மண் என்றால் கடவுள், கடவுளுடைய திருவருள், நிறம் என்றால் உலகத்தினுடைய அனுபவங்களை அது காட்டும். எனவே எப்படி இறைவன் தன்னுடைய நிலையில், மண் நிற இப்பூ, இப்பூ என்றால் பூமி, பூ என்றால் உலகத்தை சொல்லுகிற சொல், இப்பூமி இந்த உலகம், இந்த உலகத்தில் இறைவனுடைய அருள் தன்னையும் காட்டும், பிற நிலையும் காட்டும். ஆக தன்னை காட்டுகிற பொழுது ஆச்சாரியனாக நாம் அவரை அடைய வேண்டும். அடுத்த ஒரு பாடலை முடிக்கலாம். கண்டு ஒல்லை காணுமதி கண்ணுயிர் நாற்பது, ஒளி உண்டு இல்லை அல்லது ஒளி. இப்ப எனக்கு கண்ணு இருக்கு, நான் உங்களை பார்க்கிறேன். இந்த கண்ணொளி கண்ணும் நான் பார்ப்பதற்கு உதவி செய்கிற உயிரும் எனக்கு வேலை செய்கிறது. இப்ப உயிர் இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்கணும். ஆகவே உயிர் இருப்பதனால கண்ணு பார்த்துருமான்னா இடையில ஒண்ணு வேணும், அதுதான் ஒளி, வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்தாத்தான் என்னுடைய கண்ணும் என்னுடைய உயிரும் இணைந்து ஒரு பொருளை பார்க்கும். அதுபோல உலகத்தில் இறைவனுடைய திருவருளால் தான் எல்லாம் நடக்கும், உன்னுடைய உயிர் இயங்கும். உயிர் உலகத்தை அனுபவிக்க வேண்டும். உலகத்திற்கும் உயிர் உலக பொருளுக்கும் இடையில் எப்படி கண்ணொளி இருக்கிறதோ அதுபோல உலக வாழ்க்கைக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிறது. அப்ப ஐம்புலங்களாக இருக்கக்கூடியது கண். கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவில் ஒளி இருக்கிறது. அதுபோல உயிருக்கும் உலக பொருளுக்கும் இடையில் இறைவனுடைய திருவருள் இருக்கிறது. அது தவிர கண் ஒல்லை காணும் எரி, அந்த காலத்திலிருந்து கண்ணு பார்க்கத்தான் செய்யும். குழந்தை பிறந்தோடன கண்ணு பிடிச்சே பார்க்கும், கண் திறத்தல் என்று சொல்லுவார்கள். இத நீங்க இன்னும் கொஞ்ச நாளா பார்க்கணும்னா, நமக்கு நாம புண்ணியம் பண்ணிருக்கோம் இருக்கு என்ன அருள்னா, மற்ற வீரினங்கள் எல்லாம் பிறந்தோடன பார்க்காது, கொஞ்சம் கண்ணு மூடியே இருக்கும், அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கழிச்ச பிறகுதான் கண்ணு திறக்கும். நாம பிறந்த உடனே கண்ணு திறந்துடுவோம், எவ்வளவு சிறப்பா இருக்கு. அதான் விலங்குக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு. பறவையினுடைய உலகத்தையும் கொஞ்சம் கண்ணு மூடி காப்பறதான் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும். கண்ணு குட்டி பசு கண்டு போடுது, அது நக்கி 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 கொடுத்து கண்ணை நக்கி 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 கொடுத்து கண்ணை திறக்கும். இன்னும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, பன்னிக்குழு இந்த ஆட்டுக்குட்டி போட்டு பாத்தீங்கன்னா கண்ணு உடனே திறந்துறாரு, கொஞ்ச நேரம் ஆகும். நாய்க்குட்டிக்கு மூணு நாள் ஆகுமா, ஏதோ ஒரு காலங்கள் உண்டு. ஆனா மனுஷனுடைய குழந்தை பிறந்த உடனே கண்ணு மொழியும் நல்லா இருக்கு, சொல்றமா இல்லையா?